இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளுகிற வேத வசனம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 2:13-15 மூன்று வசனங்களை வாசிக்கலாம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 2:13-15.
பின்பு அவன்
எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து
திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே
அது இரு பக்கமாய் பிரிந்ததினால்
எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கியிருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய்
தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். இங்கே பார்க்கும் பொழுது எலிசாவுடைய வாழ்க்கையின் ஊழியத்தின் முதல் கட்டம் இங்கே ஆரம்பிக்கிறது. எலியா ஒரு சிறந்த தேவ மனுஷனாயிருந்தான், தீர்க்கதரிசியாயிருந்தான், கர்த்தருக்கென்று முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்து தேசத்தை தன் பக்கத்திலே திருப்பினார். ஜனங்களை கர்த்தர் உணர்வுள்ளவர்களாய் மாற்றினார். அந்த காலகட்டத்தில் எலியாவோடு கூட எலியாவுக்கு அடுத்தபடியாக ஊழியத்திற்கு இவன் தெரிந்து கொள்ளப்படுகிறார். இப்பொழுது எலியாவுடைய ஊழியம் முடிவடைகிறது. கர்த்தர் அவனை பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளுகிறதான நேரம் வந்தது. அதே போல அந்த நேரம் வந்தவுடனே கர்த்தர் அவனோடு பேசுகிறார். அவனை ஒவ்வொரு இடமாக ஆண்டவர் அழைத்து செல்லுகிறார். கில்காலுக்கு அழைத்து சென்றார், யோர்தானுக்கு அழைத்து சென்றார். இப்படியே கர்த்தர் ஒவ்வொரு பகுதியாக அவனை அழைத்து சென்று கடைசியில் யோர்தானுக்கு அடுத்த பக்கத்திலே வந்தபொழுது கர்த்தர் எலியாவை சுழல் காற்றினால் எடுத்துக்கொண்டார். அப்பொழுது எலிசா தாகத்தோடு எலியாவின் இடத்தில் கேட்டிருந்தான், உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டத்தனையாக வேண்டும் என்று அவன் எலியாவினிடத்திலே வேண்டுதல் செய்திருந்தான். அப்பொழுது எலியா சொன்னான், நான் எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது நீ என்னை கண்டால் அது உனக்கு கிடைக்கும் என்று சொன்னான். அதே போல அவன் எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது எலிசா அதை பார்த்தான். அதன் பிறகு அவனை கர்த்தர் எடுத்துக் கொள்ளும் பொழுது அந்த அக்னி ரதத்தில் எடுத்துக்கொண்ட பொழுது எலியாவின் மேல் போடப்பட்டிருந்த சால்வை கீழே விழுந்தது. அதை போய் இந்த எலிசா எடுத்துக் கொள்ளுகிறான். அதை பிடித்து எடுத்துக்கொண்டான். எடுத்துக்கொண்ட பிறகு இப்பொழுது இவன் யோர்தானுக்கு அந்த கரையில் இருக்கிறான். இப்பொழுது யோர்தானை பிளந்த எலியாவோ போய்விட்டான். திடீரென்று அவனுக்குள்ள ஒரு உணர்வு, இந்த சால்வையை வைத்து முறுக்கி அடித்துதானே எலியா இந்த யோர்தானை பிளந்தான். அவனுக்குள் மறுபடியும் அந்த ஒரு உணர்வு வந்தது. உடனே எடுத்து அந்த சால்வை எடுத்து முறுக்கிறான், முறுக்கி யோர்தானை அடிக்கிறான். அடிக்கும் பொழுது ஒரு வார்த்தை, எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி ஒரு அடி அடிக்கிறான். அடித்தவுடனே யோர்தான் ரெண்டாக பிளந்தது. பிளந்தவுடனே தீர்க்கதரிசிகளின் புத்தர் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்களாம். ஒரு கூட்ட தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் இந்த காட்சியை பார்த்துட்டு, எலிசாவை அதுவரைக்கும் ஒரு சாதாரணமான நபராக பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது திடீர் என்று ஒரு அசாதாரணமான மனுஷனாக இந்த எலிசா காணப்படுவதை ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. எலியா அற்புதங்களை செய்கிறது சாதாரண விஷயமாயிருந்தது. ஆனால் இப்பொழுது எலிசா அவன் பின்னால் வந்து கொண்டிருந்த இவனும் அதே போல சால்வையை முறுக்கி அடித்து
அந்த யோர்தானை பிளந்த காட்சியை பார்த்த உடனே அவர்கள் பயந்து போனார்கள். உடனே அவங்க சொல்றாங்க, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் ஜனங்கள் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான காரியம். எலியாவி நாட்களில் அது நடந்தது. ஆகாப் தேசத்தை தீட்டுப்படுத்தி வைத்திருந்த காலகட்டத்தில் எலியா கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்து கர்த்தரை நிரூபிக்கிறான். அவன் நிரூபித்த பொழுது கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி ஜனங்கள் கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். இப்பொழுது எலிசாவுடைய வாழ்க்கையில் அடுத்த ஒரு காரியம் நடக்கிறது. இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் என்று பார்க்கும் பொழுது இவங்க எல்லாருமே ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் லெவல் அவங்க வாழ்ந்த மாதிரி இல்லை, சாதாரணமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எலியா ஒருவன் மேல் ஒரு வல்லமையான அபிஷேகம் இருந்தது. ஆனால் அவனோடு கூட இருந்த எத்தனையோ தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவர்கள் மேல் அந்த அபிஷேகம் இல்லை, சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எலிசாவின் மேல் இப்பொழுது ஒரு வல்லமையான அபிஷேகம் வந்தது. ஆனால் அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரரோ சாதாரணமா இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரரை போல்தான் இன்றைக்கு சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. நம்மை சுற்றிலும் இருக்கிறதான பெயரளவுக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் இன்றைக்கு இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரரை போலதான் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையானது இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரன் பெயரோடு கூட இருந்து கொண்டு எந்த விதமான ஆவிக்குரிய ஒரு அனுபவம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை சரியானது கிடையாது. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே பெரும்பாலான ஜனங்கள் இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரரை போலதான் இருக்கிறாங்க. நானும் கர்த்தரை அறிந்திருக்கிறேன், நானும் ஒரு தீர்க்கதரிசிகளின் புத்திரர், நானும் கர்த்தரை தேடுகிறேன்னு சொல்றாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது, ஆவிக்குரிய தன்மை இருக்கிறதில்ல, ஆவிக்குரிய மேன்மை இருக்கிறதில்ல, ஆண்டவருடைய அபிஷேகத்தை உணர்கிறது கிடையாது, ஆண்டவருக்காக எந்த ஒரு காரியத்திலும் அவர்களை பார்க்க முடியறது கிடையாது. ஆனால் அந்த இடத்துல ஒரே ஒரு எலியா, ஒரே ஒரு எலிசா இவர்கள் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருக்காக வாழ்கிறதை அவர்கள் நிரூபித்து காண்பித்தார்கள். இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவரை நான் அறிந்திருக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறதல்ல, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கணும். அந்த அபிஷேகம் தான் சகல ஜனங்களையும் கர்த்தருக்கு முன்பாக வந்து பணிந்து கொள்ள செய்யும். கிறிஸ்டியன் லைஃப் என்றது சாதாரணமாக நாம் அப்படியே வாழ்ந்துட்டு போறதல்ல, நம்ம மேல இருக்கிற ஒரு அபிஷேகம் தான் ஜனங்களை பயப்பட வைக்கும், ஜனங்களை கர்த்தருக்கு நேராக பணிந்து கொள்ள வைக்கும், ஜனங்களை கர்த்தரை தேடுவதற்கு வைக்கும். இது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரே ஒரு காரியம், அவன் அந்த சால்வை முறுக்கி அடித்து யோர்தான் பிளந்தவுடனே தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எல்லாரும் வந்து அங்க சரண்டர் ஆயிட்டான், டோட்டலா சரண்டர் ஆயிட்டாங்க, அவனை வந்து வணங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரருடைய காரியத்தை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. கொஞ்சம் முன்னால இரண்டாம் அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது,
எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது
உனக்கு தெரியுமா என்றார்கள்.
உனக்கு தெரியுமா என்றார்கள்.
அதற்கு அவன் எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான்.
எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். அஞ்சாவது வசனத்தை வாசிக்கலாம்.
எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்
எலிசாவின் இடத்தில் வந்து
இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை
உன்னை
விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை
கேட்டார்கள்.
அதற்கு அவன் எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான்.
சும்மா இருங்கள் என்றான். பாருங்க, இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எப்படி இருக்கிறாங்க, லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு பாருங்க. இந்த எலிசாவை இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு உன் எஜமானை கர்த்தர் எடுத்துக் கொள்வார் என்று உனக்கு தெரியுமா, அவங்ககிட்ட போய் கேட்டு இருக்கிறாங்க. அவனை இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவன் சொல்றான், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள். சும்மா இருந்தாங்களா? இல்ல, பின்னாலேயே வராங்க.
யோர்தான் கிட்ட பின்னால வராங்க, எரிகோ கிட்ட பின்னால வராங்க, பின்னாலேயே வராங்க, பின்னால வந்து திருப்பி திருப்பி கேட்கிறாங்க, உனக்கு எஜமானம் இருக்கிற உன் ஆண்டவனை ஆண்டவர் இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு எடுத்துக்கொள்ள போகிறார் என்று உனக்கு தெரியுமா? அவனை இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவனும் சும்மா இருங்கன்றான், ஆனா அவங்க சும்மாவே இல்லை, தொடர்ந்து அவனை இரிட்டேட் பண்றாங்க. இன்றைக்கு நம்ம கவனிக்கணும், இன்னைக்கு இந்த உலகத்திலே எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரை இரிட்டேட் பண்ற ஜனங்கள், தேவ பிள்ளைகளை இரிட்டேட் பண்ற ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் தனக்கு முன்பாய் பணிந்து கொள்ள வேண்டும் என்று வைக்கிறார். அது எப்ப தெரியுமா? எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் எலிசாவின் மேல் வந்தபொழுதுதான் அது சாத்தியமானது. இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புதிய அபிஷேகத்தை நோக்கி சபை இந்த நாட்களில் கடந்து போக வேண்டும். இந்த நாட்களில் இது மிக முக்கியமான காரியம். என் உள்ளத்தில் நான் ஜெபிக்க ஜெபிக்க எனக்கு கர்த்தர் உணர்த்துகிறதும் என்னை பாரப்படுத்துகிறமான காரியங்களை மட்டும்தான் நான் சபையில் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த நாட்களில் சபையானது ஏற்கனவே இதுவரையிலும் இருந்து வந்தது போல இருக்கிறதற்கான காலம் இது அல்ல. ஒரு புதிய அபிஷேகத்திற்குள், ஒரு புதிய பலத்திற்குள், புதிய விதத்தில் ஆண்டவரை இந்த உலகத்திற்கு நிரூபிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்திற்குள் சபைகள் கண்டிப்பாய் வர வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள் நாம் இருக்கிறோம். இந்த கடைசி காலத்திலே சாதாரணமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது ஆண்டவருடைய நாமத்திற்கு ஒருபோதும் மகிமையாயிருக்காது. சாதாரணமாக நானும் ஒரு கிறிஸ்தியன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதுல காரியம் அல்ல. ஆண்டவருடைய அபிஷேகத்தை நிறைவாய் பெற்று அந்த அபிஷேகத்தை உலகத்திற்கு வெளியரகமாய் காண்பிக்கக்கூடிய தேவ பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தர் தேடிட்டு இருக்கிறார். எலிசாவின் வாழ்க்கை அது வரைக்கும் சாதாரணமா இருந்தது, ஆனால் இப்பொழுது எலியாவின் சால்வை எலிசாவின் மேல் வந்து விழுந்து விட்டது. எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் எலிசாவின் மேல் இரட்டத்தனையாய் கொடுக்கப்பட்டு விட்டது. அதற்கே இவ்வளவு பெரிய ரிசல்ட். ஆனால் இன்றைக்கு நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அபிஷேகம் எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் அல்ல, எலிசாவின் மேல் இருந்த அபிஷேகம் அல்ல, அதை பார்க்கிலும் மேலானதொன்றை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மேலானதை வச்சிருக்கிறார். எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் அல்ல, எலிசாவின் மேல் கொடுக்கப்பட்டிருந்ததான இரட்டத்தனையான அபிஷேகமும் அல்ல, அதை விட சிறந்ததை வைத்திருக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்து தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அபிஷேகத்தை போல ஒரு மேலான அபிஷேகம் எந்த காலத்திலும் யாருக்கும் கிடைக்காத ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதற்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரத்தில் ஆயத்தப்படுத்துகிறோமோ அந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு வல்லமையாய் கொடுக்க போகிறார். நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு கர்த்தர் தேசத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக ஒரு பெரும் அசைவை உண்டு பண்ணுவதற்கு ஆண்டவர் சபைகளை ஸ்திரப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் உலகத்தில் பல காரியங்களை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயம் சீக்கிரத்தில் அது நடக்க போகிறது. அதில் ஆயத்தமாயிருக்கிறவர்கள், தாகமாயிருக்கிறவர்கள் அதை அனுபவிப்பார்கள், தாகமாயில்லாதவர்கள் அதை வேடிக்கை பார்ப்பார்கள். இதுதான் நடக்க போகுது. நாம் அனுபவிக்கிறவங்களா இருக்கணுமே தவிர வேடிக்கை பார்க்கிற கூட்டமா இருக்க கூடாது. யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் நடத்துறது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. தேவ சமூகத்தில் ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருக்காய் பயன்படுத்தப்பட வேண்டிய கடைசி கட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, இன்றைக்கு நம்முடைய காரியம் என்ன? ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற காரியம் என்ன? எலிசாவுக்கு எலியாவின் அபிஷேகம் இரட்டத்தனையாக நியமிக்கப்பட்டிருந்தது. நமக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கிறது? எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 133 சங்கீதம் முழுவதையும் வாசிக்கலாம். 133 சங்கீதம் 3 வசனங்கள், அந்த 3 வசனங்களையும் சேர்த்து வாசிக்கலாம்.
இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது.
இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது.
எத்தனை நன்மையும்,
எத்தனை நன்மையும்,
எத்தனை இன்பமுமானது,
எத்தனை இன்பமுமானது.
அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு,
அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு,
அவனுடைய தாடியிலே வடிகிறதும்,
அவனுடைய தாடியிலே வடிகிறதும்,
அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான,
அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான
நல்ல தைலத்துக்கும்,
நல்ல தைலத்திற்கும்,
எர்மோன் மேலும்,
எர்மோன் மேலும்,
சியோன் பர்வதங்கள் மேலும்,
சியோன் பர்வதங்கள் மேலும்
இறங்கும் பணிக்கும் ஒப்பாயிருக்கிறது,
இறங்கும் பணிக்கும் ஒப்பாயிருக்கிறது.
அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும்,
அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும்,
ஜீவனையும் கட்டளையிடுகிறார்,
ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இது ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனமான சங்கீதம், சின்ன சங்கீதம், 3 வசனங்கள். இந்த 3 வசனங்களும் ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆழமான செய்தியை கொண்டிருக்கிறது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. இது ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. இதுதான் சபை, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடம் சபை. இங்கே பார்க்கும் பொழுது இந்த சபையானது எப்படி இருக்கிறது, ஒருமித்து வாசம் பண்ணுகிறதான சபையானது எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்லுகிறார், அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பா இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது என்பது சபையை குறிக்கும். இந்த சபையை சொல்லும் பொழுது ஆண்டவர் இங்கே சில காரியங்களை தொடர்ந்து சொல்லுகிறார். அது எப்படிப்பட்டது? ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. இங்கே ஆரோன் குறிப்பிடப்படுகிறான். அவனுடைய அங்கி, அவனுடைய சரீரம், அவனுடைய அங்கி குறிப்பிடப்படுகிறது. இது எதை குறிக்கிறது? இந்த ஆரோன் என்பது யாரை குறிக்கிறது? வாசிக்கலாம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:12 வாசிக்கலாம்.
பரிசுத்தவான்கள்
சீர்பொருந்தும் பொருட்டு
சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும்
கிறிஸ்துவின்
சரீரமாகிய சபையானது
முதலாவது பார்க்கும்போது ஆரோன் அவனுடைய சரீரம், அவனுடைய அங்கி என்று வரும் பொழுது அவனுடைய சரீரம். இந்த சரீரம் என்று சொல்லுகிறது எதை குறிக்கிறது என்றால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. சபைதான் கிறிஸ்துவின் சரீரம். இங்கே சொல்லப்படுகிற ஆரோன் யார்? வாசிக்கலாம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4:14 வாசிக்கலாம். எபிரேயர் 4:14,
வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன
தேவகுமாரன் என்னும் மகா பிரதான ஆசாரியர்
நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க கடவோம்.
கவனிங்க, ஆரோன் என்கிறவன் பிரதான ஆசாரியன், ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட பிரதான ஆசாரியன். ஆனால் இங்கே எபிரேயர் 4:14 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தான் அந்த மகா பிரதான ஆசாரியர். ஆரோனுடைய அங்கி அவருடைய சரீரத்தின் மேல், அவன் தலையின் மேல் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகமானது, அந்த தைலமானது அவனுடைய அங்கியிலே வடிந்தது. இந்த அங்கி, இந்த சரீரம் என்பது எதை குறிக்கிறது? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை குறிக்கிறது. இங்கே பார்க்கும் பொழுது அபிஷேகம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலே கர்த்தர் ஒவ்வொருக்கு ஒவ்வொரு விதமான அபிஷேகத்தை கொடுத்தார். எலியாவின் மேல் இருந்த ஒரு அபிஷேகம் வித்தியாசமானது, சிம்சோனின் மேல் இருந்த அபிஷேகம் வித்தியாசமானது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அபிஷேகத்தை கொடுத்தார். எலியாவின் மேல் இருந்தது இரட்டத்தனையாய் கர்த்தர் எலிசாவுக்கு கொடுத்தார். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகம் எல்லாவற்றை பார்க்கிலும் விசேஷமானதும், எல்லாவற்றை பார்க்கிலும் மேலானதுமான ஒரு அபிஷேகம். எப்படிப்பட்ட அபிஷேகம் அது? ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வழிந்து அவனுடைய அங்கிகளை நனைக்கிறதான ஒரு அபிஷேகம். இங்கே ஆரோன் என்பது யார் என்று சொன்னேன்? இயேசு கிறிஸ்து, பிரதான ஆசாரியன், மகா பிரதான ஆசாரியன். அப்படியானால் இந்த புதிய ஏற்பாட்டு கால சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகம் எலியாவின் அபிஷேகம் அல்ல, எலிசாவின் அபிஷேகம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மேல் ஊற்றப்பட்ட அதே அபிஷேகத்தை ஆண்டவர் இன்றைக்கு சபையிலே வழியும்படி செய்கிறார். தலையானது கிறிஸ்துவை குறிக்கும், சரீரமானது சபையை குறிக்கும். தலையின் மேல் ஊற்றப்பட்ட அதே அபிஷேகம் தான் அப்படியே வழிந்து சரீரத்திற்கு வருகிறது. வேற அபிஷேகம் கிடையாது. தலைக்கு ஒரு அபிஷேகம், உடம்புக்கு ஒரு அபிஷேகம் அல்ல. தலையிலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் தான் அப்படியே வழிந்து அது அங்கிகளை நனைக்கிறதா இருந்தது. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற இந்த கடைசி நாட்களில் வைத்திருக்கிற அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. இயேசு கிறிஸ்துவினால் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகத்தை இன்றைக்கு கர்த்தர் சபையிலே வழிந்து போகும்படி கர்த்தர் செய்ய போகிறார். நிச்சயமாகவே அந்த காலகட்டத்திற்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நம்ம பார்க்கும் பொழுது, இதை நான் நினைக்கும் பொழுது, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அபிஷேகம் பெறுகிற முறைகளை பார்த்தாலே நமக்கு புரியும். சரி, இயேசு கிறிஸ்துவின் மேல் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அது எப்படிப்பட்டது, அது எந்த அளவுடையது, அந்த அபிஷேகம் எப்படி சபைக்கு வருகிறது, அந்த பேட்டர்ன் நமக்கு பார்க்கணும். முதலாவது வாசிங்க, இயேசு கிறிஸ்துவின் மேல் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தின் அளவு எப்படிப்பட்டது. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 3:34 வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:34.
தேவனால் அனுப்பப்பட்டவர்,
தேவனால் அனுப்பப்பட்டவர்
தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார்,
தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார்.
தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார்,
தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இதுதான் புதிய ஏற்பாட்டு காலத்தின் அபிஷேகம். கிறிஸ்துவின் மேல் இருந்த அபிஷேகத்தின் லிமிட், அது லிமிட்டே கிடையாது. அந்த அளவு என்ன? அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். வித்தவுட் மெஷர், அளவே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எலியாவின் மேல் இருக்கிற அபிஷேகத்துக்கு ஒரு அளவு இருந்துச்சு. அவனை கொண்டு ஆண்டவர் 7 அதிசயமான காரியங்களை செய்தார். எலிசா கேட்ட, ஆண்டவரே, எலியாவின் இடத்துல இரட்டத்தனையான அபிஷேகம் எனக்கு வேண்டும், உண்மையில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டத்தனையாய் வேறுனா. அவன் மேல் அந்த சால்வை கொடுக்கப்பட்டது. எலிசா எத்தனை அற்புதம் பண்ணான் தெரியுமா? 14 அற்புதம் பண்ணான். எலிசாவின் மூலமாய் 14 அற்புதங்கள் நடந்தது. அவன் உயிரோடு இருக்கும் போது 13 அற்புதங்களும், அவன் அடக்கமண்ணப்பட்ட பின்பு அவன் கல்லறையின் மேல் ஒரு டெட்பாடி போடும் பொழுது ஒரு டெட்பாடியே உயிர் அடைகிறது. அவன் கல்லறை மேல போடும் போது அது லாஸ்ட் 14th அற்புதம் நடந்துச்சு. அந்த அபிஷேகம், அந்த கல்லறையிலேயே அந்த அபிஷேகம் இருந்துச்சு. எலிசாவுடைய கல்லறையின் மேலே அபிஷேகம் இருந்துச்சு. அப்ப எலியாவின் மேல் ஒரு அபிஷேகம், ஒரு அளவு, அது 7 அற்புதங்களை கொண்டு வந்தது. அது இரட்டத்தனையாய் வேணும்னு எலிசா கேட்ட பொழுது அது இரட்டத்தனையாய் கொடுக்கப்பட்டது. 14 அற்புதங்கள் அவன் மூலமா நடந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த அபிஷேகத்திற்கு அளவே கிடையாது. தேவன் அவருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து செஞ்ச அற்புதத்துக்கு அளவு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியும். அவர் செய்த அற்புதத்திற்கு, செய்து கொண்டிருக்கிற அற்புதத்திற்கு அளவே கிடையாது. எத்தனை பேர் அவர் சுகமாக்கினார் சொல்லவே முடியாது. பைபிள் இருக்கிற மற்ற எல்லாத்துக்கும் லிமிட் காட்டலாம், இவ்வளவுதான் சொல்லிடலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு, அவர் செய்த காரியத்திற்கு, செய்து கொண்டிருக்கிற காரியத்திற்கு முடிவே கிடையாது. அவருடைய வஸ்திரத்தை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். எத்தனை பேர் தொட்டாங்க? அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் சுகமாக்கினபடியினால் எத்தனை பேரு தெரியாது. ஆண்டவர் மேல் இருந்த அபிஷேகம் யாருக்கும் கொடுக்கப்படாத அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவின் கொடுக்கப்பட்டிருந்தது. அதைத்தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. தேவன் அவருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். லிமிட்டே கிடையாது. அளவில்லாத ஒரு அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவின் மேல் ஊற்றப்பட்டது. இந்த அபிஷேகத்தை பிதா கொடுத்தார். தேவன் அவருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்தார். அப்ப இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணது யாரு? பிதாவாகிய தேவன் நேரடியாக இயேசு கிறிஸ்துவை தம்முடைய ஆவியினால் அளவில்லாமல் அவரை நிரப்பினார். சரி, இன்னைக்கு நம்முடைய காரியம் என்ன? நமக்கு அபிஷேகம் எங்கிருந்து வருது? வாசிப்போம். மத்தேயு 3:11 வாசிக்கலாம். மத்தேயு 3:11.
மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ
என்னிலும் வல்லவராயிருக்கிறார்.
அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு
நான் பாத்திரன் அல்ல.
அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார்.
கொடுப்பார். நமக்கு அபிஷேகம் எங்கிருந்து வருகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவானவரே நம்மை நேரடியாய் அபிஷேகம் பண்றார். இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அபிஷேகம் பண்ணார். நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறது யாருன்னா, இயேசு கிறிஸ்து நம்மளை அபிஷேகம் பண்றாராம். அப்ப கவனிங்க, இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் பிதாவினிடத்திலிருந்து நேரடியாய் அபிஷேகத்தை அளவில்லாமல் வாங்கிக் கொண்டு அந்த அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கிறார். அவர் நமக்கு டிரான்ஸ்பர் பண்றாரு. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவை பிதா அபிஷேகம் பண்ணார், நம்மளை இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்றார். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற அபிஷேகம், இயேசு கிறிஸ்து எதை பிதாவின் இடத்தில் வாங்கினாரோ அதை அப்படியே நமக்கு சபைக்கு டிரான்ஸ்பர் பண்றார். அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இந்த கடைசி நாட்களில் ஒரு வல்லமையான ஒரு அபிஷேகத்திற்காய் தேவ ஜனங்கள் தாகத்தோடு கேட்க வேண்டும். அபிஷேகம் ஒன்றுதான் தேசத்தின் நிலைமைகளை மாற்றும். அபிஷேகம் ஒன்றுதான் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும். அபிஷேகத்தினால் மாத்திரம்தான் தேவ திட்டம் நிறைவேற முடியும். அபிஷேகத்தின் மூலமாகத்தான் கர்த்தருடைய ராஜ்யம் வெளிப்பட முடியும். அபிஷேகத்தின் மூலமாகத்தான் கர்த்தருடைய வருகைக்கு தேசங்கள் ஆயத்தமாக முடியும். அபிஷேகத்தின் மூலமாகத்தான் நிச்சயமாகவே ஒரு பெரிய காரியத்தை தேவன் தமிழ் நம்மை கொண்டு செய்ய முடியும். கர்த்தருடைய அபிஷேகம் இந்த நாட்களில் முக்கியம். இன்னைக்கு சொல்றேன், அபிஷேகத்தை பெறாமல் இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கிறீர்களோ சும்மா உட்காராதீங்க. அபிஷேகம் பெறாம வந்து உட்கார்ந்துட்டு அப்படியே நீங்க போயிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒரு மனம் மாற்றம் இன்னைக்கு வரணும். எனக்கு இந்த அபிஷேகம் வேண்டும். ஏன்னா அபிஷேகம் இல்லாத வாழ்க்கைக்கும் அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிற வாழ்க்கைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அபிஷேகம் பெறாம இருக்கிறவங்க நீங்க கண்டிப்பா ஒரு மனம் திரும்புதல் வேணும். ஆண்டவர் எனக்கு இந்த அபிஷேகம் வேணுன்ற ஒரு தாகம் வேணும். அபிஷேகத்தை பெற்றவங்க ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்து ரெண்டு வார்த்தை அப்படி பேசிட்டு போறதா இருக்க கூடாது. உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளிலும் ஆவியிலே நிறைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கணும். அந்த வாழ்க்கை இருந்தால்தான் நிச்சயமா சொல்றேன், நீங்கள் சத்துருக்களை ஜெயிக்க முடியும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும், தேவ சித்தத்தின்படி நீங்கள் வாழ முடியும். அபிஷேகம் இல்லாத வாழ்க்கையில தொடர்ந்து வாழவே வாழாதீங்க. நான் சொல்றேன், நிர்விசாரமாய் இருக்கிற லைஃப்ல சாட்டிஸ்ஃபைடா வாழாதீங்க. இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருப்திகரமாய் ஒருபோது இருக்காதீங்க. அந்த திருப்தியுள்ள நிலைமை ரொம்ப மோசமானது. புரிஞ்சுங்களா? நம்ம இருக்கிற ஆவிக்குரிய நிலைமையில அப்படியே திருப்தியா இருந்துட்டு ரொம்ப தவறான காரியம். நமக்கு திருப்தி இருக்கக்கூடாது. அபிஷேகத்தை பெறாதவங்க அபிஷேகத்தை பெறணும். அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்கள் ஆவியிலே நிறைந்து வாழ்ந்து தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் நீங்கள் வாழ்க்கையில நீங்கள் வரணும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது மிகப்பெரிய காரியம். தம்முடைய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார்னா நம்மை கொண்டு அவர் செய்ய நினைக்கிற காரியம் பெரியது. இந்த கடைசி நாட்களில் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில பெறணும். வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நான் திருப்பத்தை நம்ம சொல்றேன், லைஃப வேஸ்ட் பண்ணிடாதீங்க. லைஃப வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களை குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டத்தை இழந்துடாதீங்க. லைஃப மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கேர்லெஸ்ஸா வாழ்ந்து லைஃப வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் தேவ திட்டத்தை இழந்துடக்கூடாது. எதை இழந்தாலும் ஆண்டவர் நமக்கு என்ன நினைத்திருக்கிற காரியத்தை இழந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு எதை பாரப்படுத்துகிறோம் அதை நம்ம உணரணும். அபிஷேகம் வந்தாதான் அதெல்லாம் நமக்கு புரிய முடியும். சரி, இப்ப இந்த அபிஷேகத்தின் காரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அளவில்லாமல் அபிஷேகம் பண்ணார். அந்த அபிஷேகத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு தரார். எதுக்கு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தின் அபிஷேகம்? ஏன்? அப்ப இயேசு கிறிஸ்துவின் லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த அபிஷேகத்தின் நோக்கத்தை பார்த்தால் நமக்கும் அதே நோக்கத்தோடு தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார்ன்றது நமக்கு புரியும். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரத்திலேயே 16 வசனத்தை வாசிக்கலாம். 16:17
இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும்
வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி
இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது.
இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே தேவ ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வந்து இறங்கினார். அபிஷேகத்தை முழுவதுமாக பெற்றுக் கொண்டார். அபிஷேகம்ன்றது பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் அவர் உண்டாக்கப்பட்டார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அபிஷேகத்தின் நிறைவை பெறுகிறது ஒரு புதிய அனுபவமா இருந்துச்சு. நம்ம ரட்சிக்கப்படுகிறது பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளினாலே. நம்ம ரட்சிக்கப்பட்டு உண்டாக்கப்பட்டோம். தேவ பிள்ளைகளாய் நம்ம மாற்றப்பட்டோம். ஆனால் அது போதாது. ஆவி நிறைவு என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல ஆவி நிறைவை தன்னுடைய 30வது வயசுல ஆவி நிறைவை பெற்றார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருந்தாலும், அவர் தேவ ஆவியானவரால் உண்டாக்கப்பட்டிருந்தாலும், 30 வயசு வரைக்கும் அவர் ஒரு நார்மல் மேனாக தான் இருந்தார். சாதாரண மனுஷனாகத்தான் அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. தச்சு வேலை செஞ்சார். சாதாரணமான ஒரு மனுஷன், ஒரு நல்ல மனுஷனாக இருந்தார், அவ்வளவுதான். எல்லாருக்கும் பார்க்கும் பொழுது பார்வைக்கு ஒரு நல்ல மனுஷனாக தான் காணப்பட்டார், அவ்வளவுதான். அவருடைய வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, நேர்மை இருந்துச்சு, உண்மை இருந்துச்சு, பரிசுத்தம் இருந்துச்சு, எல்லாத்தையும் நல்ல மனுஷனாக தான் காணப்பட்டார். ஆனால் தன்னுடைய 30வது வயதிலே அவர் பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்படும் பொழுது அவர் ஒரு நல்ல மனிதர் என்கிற நிலைமை எல்லாத்தையும் கடந்து அவர் ஒரு வல்லமையான தேவ மனுஷனாய் தன் வாழ்க்கை காமிச்சார். ஒன்னு சொல்ற, நம்ம நல்ல மனுஷன் பேர் வாங்கிறது அது சாதாரண விஷயம். நல்ல மனுஷன், ரொம்ப நல்லவர். ஆனா நம்ம நல்லவரா நம்ம வாழ்ந்துட்டு போறதல்ல நம்முடைய காரியம். நம்ம ஆண்டவர் அவருடைய நாமத்திற்கு மகிமையுள்ள ஒரு பாத்திரமாய் நம்மளை மாத்தணும்னு நினைக்கிறார். தெரியுமா, நீங்க ஒரு நல்லவர்னு பேர் வாங்கிட்டு போறது பெரிய விஷயம் இல்லை. அவருடைய நாமத்திற்கு மகிமையான ஒரு பாத்திரமா மாறணும். அங்கதான் அபிஷேகம் உங்களுக்கு அவசியமா இருக்குது. இப்ப பாருங்க, இந்த 3வது அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்கள் அபிஷேகத்தை பெற்றுட்டாரு. 4வது அதிகாரம் முதல் வசனம்.
அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார்.
போதும், ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அபிஷேகம் பெற்ற உடனே அவர் லைஃப்ல நடந்த முதல் காரியம், அந்த ஆவியானவர் நேரடியாக அவரை வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போனார். எதுக்காக? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக. அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறினார். அபிஷேகம் அவர் மேல் ஊற்றப்பட்டது. அந்த நிமிஷத்தில் ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் பிசாசினால் நாம் சோதிக்கப்படுகிறது என்பது அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியம். தெரியுமா, தினந்தோறும் பிசாசு நம்மளை சோதிக்கிறான். டெம்டேஷன்ஸ் இருக்குது. இயேசு கிறிஸ்துடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா, அந்த சோதனை எப்பொழுது அதற்கு ஆண்டவர் கொண்டு போறாருன்னா, அபிஷேகத்தை கொடுத்த பிறகுதான் ஆண்டவர் அந்த சோதனையின் பாதைக்குள்ள அவரை கொண்டு போறார். ஏன்னா அதுக்கு முன்னாலே கொண்டு போறது தேவ சித்தம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் நம்மை சுத்தில் இருக்குது. நம்மை வீழ்த்துவதற்கு பிசாசானவன் இரவும் பகலும் எப்பொழுதும் வகை தேடிட்டு இருக்கிறான். ஆனால் யாரெல்லாம் அந்த சோதனைகளை ஜெயிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிறவர்கள் மாத்திரம்தான் நமக்கு வருகிறதான சோதனைகளை எல்லாம் நிச்சயமாய் ஜெயிக்க முடியும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அபிஷேகத்தை பெற்ற பிறகு அவரை சோதனைக்குள் பிதாவாகிய தேவன் ஆவியானவரை கொண்டு போனார். ஆவியானவரை நிறைத்த பிறகுதான் அவரை சோதனைக்குள்ள கொண்டு போனார். அது வரைக்கும் கொண்டு போல. அதனால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அபிஷேகத்தின் பிரதான நோக்கம் என்ன? தினந்தோறும் உங்களை நரகத்திற்கு கொண்டு போகிறதற்கு பிசாசு தினந்தோறும் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறான். சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து பெரிய காரியங்கள் வரைக்கும் தேவ சித்தத்திலிருந்து வெளியே தள்ளி கொண்டு போகிறது. தெரியாது, சோதனைன்னு தெரியாது, உங்களை அட்ராக்ட் பண்ணும் ஏதோ ஒரு விஷயம். யாராவது வந்து உங்களை கூட பேசுவாங்க, ஏதாவது ஒரு உங்களை அட்ராக்ட் பண்ணும், ஏதாவது உங்களை டைவெர்ட் பண்ணும், ஏதாவது உங்களை கர்த்தரை விட்டு வெளியே கொண்டு போகாது. உங்களுக்கு தெரியவே தெரியாது. அது ஒரு சின்ன விஷயமா இருக்கும், உங்களுக்கு லாபகரமான காரியமா இருக்கும், அது உங்களுக்கு நல்லத போலதான் தெரியும். ஆனால் அது சோதனை என்பது உங்களுக்கு தெரியாது. அதுக்கு பின்னால பிசாசு மறைந்திருக்கிறான் உங்களுக்கு தெரியாது. உதவி செய்யறது போல வருவாங்க, அவங்களுக்கு பின்னால பிசாசு இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நல்லவங்களை போல சுத்தி வருவாங்க, அவங்களுக்கு பின்னால பிசாசு உங்களுக்கு கால வாரதுக்கு இருக்கிறான் உங்களுக்கு தெரியாது. தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் சரியா சென்ஸ் பண்ணி யார் ஜெயிப்பான் என்றால், அபிஷேகத்தை பெற்று ஆவிலே நிறைந்திருக்கிற மனுஷன் தான். அதை எல்லாத்தையும் கிளீனா சென்ஸ் பண்ணி அவனால ஜெயிக்க முடியும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே அவர் ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பிறகுதான் அவரை சோதனைக்குள் பிதாவாகிய தேவன் கொண்டு போனார். ஏன்னா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு ஆவிக்குரிய உலகம், ஆவிக்குரிய போராட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், தினந்தோறும் ஜெயிக்கணும், தினந்தோறும் ஜெயிக்கணும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். தெரியுமா, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் போய் சேர முடியும். நம்முடைய வாழ்க்கையில் முதல் காரியம் பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்குள் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் ஜெயித்து கொண்டே இருப்போம். உடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க தோல்வி அடைஞ்சா அதை ஒரு பெரிய மேட்டராகவே நீங்க நினைக்காம இருக்கலாம். அது ரொம்ப டேஞ்சரான விஷயம். அந்த சின்ன சின்ன தோல்விகள் தான் கடைசியில அது பெரிய லெவலில் உள்ள தெய்வ சமூகத்தை விட்டு வெளியில கொண்டு வந்து நிக்க வச்சு. சின்ன தோல்வி கூட நமக்கு வரக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில சொல்றேன், ஒரு சின்ன தோல்வி கூட வரக்கூடாது. தெய்வ சித்தத்தை விட்டு ஒரு சின்ன விஷயத்தில் கூட வெளியில போயிடக்கூடாது. அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிறவன் தான் ஜெயிக்க முடியும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அபிஷேகத்தை பெற்ற பிறகுதான் கர்த்தர் அவரை சோதனைக்குள்ள கொண்டு போனார். ஏன்னா அங்கதான் ஜெயமே இருக்கிறது. சரி, வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 4 அதிகாரத்துக்கு தொடர்ந்து நடக்கிற காரியம் 13 வசனத்தை வாசிங்க. லூக்கா 4:13.
பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு
சில
காலம் அவரை விட்டு விலகி போனான்.
நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துடைய லைஃப்ல வந்து சோதனை என்பது ஒரு 40 நாள் சமாச்சாரம் கிடையாது. லைஃப் லாங் அவர் சோதிக்கப்பட்டார். எப்பொழுது அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ, எப்பொழுது அவர் ஊழியத்தில் காலை இறங்கி வச்சாரோ, எப்பொழுது அவர் தன்னுடைய காரியத்தை பிதாவின் சித்தத்திற்கு அவர் அர்ப்பணிச்சாரோ, அந்த நேரத்தில் ஆரம்பிச்சது சோதனை. சோதனை தான் அந்த 40 நாள் முடிஞ்ச பிறகு சில காலம் அவரை விட்டு விலகினாம். தொடர்ந்து அவரை லைஃப் லாங் சோதிச்சுட்டு தான் இருந்தான். ஒன்னு சொல்றேன், தேவ பிள்ளைகளுக்கு தினந்தோறும் உங்களுக்கு சோதனை உண்டு. தினந்தோறும் பிசாசின் தாக்குதல் உண்டு. தினந்தோறும் உங்களை வீழ்த்துவதற்கான சதித்திட்டங்களை பிசாசு போட்டுட்டு இருக்கலாம். டெய்லி நீங்க ஜெயிக்கணும்னா டெய்லி நீங்க அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கணும். எனக்கு பல விஷயங்களை சொல்ல தோணுது, ஆனால் சொல்ல முடியாது சில விஷயங்களை. பிசாசு ஒரு தேவ பிள்ளையை வீழ்த்துவதற்கு என்னென்னலாம் செய்வான், புரியுதல? எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. தேவ ஜனங்கள் ஆவியை நிறைஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். இல்லாவிட்டால் நம்மளால் ஜெயிக்க முடியாது. சரி, முதலாவது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த விசேஷமான அபிஷேகம் சோதனைகளை ஜெயித்து நாம் ஜெயமெடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிற்கும்படியாக. இரண்டாவது, ஏன் இந்த புதிய ஏற்பாட்டு கால அபிஷேகம், கிறிஸ்துவின் மேல் இருந்த அபிஷேகம் ஏன் நமக்கு கொடுக்கப்படுகிறது? வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரத்துக்கு வருவோம். 17 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 4:17
அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது.
அவர் புஸ்தகத்தை விரித்தபோது
கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்.
தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி
என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு
வாசித்து
புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார்.
இப்பொழுது தம்முடைய வழக்கத்தின்படியே நாசரேத்திலே இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்துக்கு போறார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. உடனே அவர் திறந்து வாசித்த பகுதி ஏசாயா 61 அதிகாரத்தை எடுத்து வாசிக்கிறார். அந்த 61 அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என்னை பரிசுத்த ஆவியானவரிடம் நிரப்பி இருக்கிறார். அதை தான் இப்பொழுது ஒரு கன்ஃபார்ம் பண்றார். எதுக்காக? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் காரியம், இரண்டாவது இருதயம் நலம் கொண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்திப்படுத்துவதற்கு, அதையும் அறிவிக்கிறதற்கு என்னை அபிஷேகம் பண்ணினார். அடுத்தது பாருங்க, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். அபிஷேகத்தின் இரண்டாவது நோக்கம் அறிவிக்கிறதற்காக, அறிவிக்கிறதற்காக சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காக, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு. நொறுங்குண்டவர்கள், நறுங்குண்டவர்கள், இருதயம் நொறுங்கி போயிருக்கிற ஜனங்கள், ஆறுதல் இல்லாமல் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கிறதற்காக. மூணாவது, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம், ஆண்டவருடைய வருகை இருக்கிறது. இந்த கிருபையின் காலத்தை அறிவித்து ஆண்டவருடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறதற்கு, அறிவிக்கிறதற்காக ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகத்தின் இரண்டாவது நோக்கம் அறிவிப்பதற்காக. நம்ம அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிற பொழுது நாம் சொல்லுகிற வார்த்தைகள் ஜனங்களின் இருதயத்தை திறக்கிறது. கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் வழியை ஆயத்தப்படுத்துகிறதற்கு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை நம்மள மேல வச்சிருக்கார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும். அதுக்கு எப்படி சாத்தியம்? அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிற வாழ்க்கை தான் சாத்தியம். அந்த அபிஷேகம் தான் ஜனங்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும், திரள் கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்த முடியும். டிஎல் மூடி ஒரு சிறந்த தேவனுடைய மனுஷனாக இருந்தார். அவர் மூலமாக ஏராளமான ஜனங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள். ஒரு சூழ்நிலையிலே அவர் இடைவிடாத ஊழியம், போராடத்திலெல்லாம் ஊழியம், எங்க அவருக்கு ஓய்வே கிடையாது, அவ்வளவு ஊழியம், ஜனங்களை கர்த்தர் திரள் திரளாய் ரட்சித்துட்டே இருந்தார். அப்போ ஒரு கட்டத்தில் அவர் நினைச்சாராம், சரி நம்ம சில நாட்கள் சற்று ஓய்ந்திருந்து விட்டு அதன் பிறகு அவர் ஊழியத்தை தொடரலாம். சில கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு யோசிச்சார். ஆனால் அவரால் ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஏன்னா அவர் இருக்கிற இடத்துல அவருக்கு எப்பொழுதும் யாராவது அவரை கான்டாக்ட் பண்ணி ஊழியத்திலே அவர் கூட்டிட்டே இருக்கிறாங்க. அதனால முன்பின் அறியாத ஒரு இடத்திற்கு, ஜனங்களால் அறியப்படாத ஒரு இடத்துக்கு போய் சில காலம் ஓய்வு எடுக்கலாம் என்று சொல்லி அவர் நினைக்கிறார். நினைத்து அவர் தான் அதற்கு முன்பாக சென்றிராத ஒரு தீவை நோக்கி பிரயாணம் பண்ணி அங்கு போய் ஓய்வெடுக்க போயிட்டார். அந்த தீவில அவர் ஏற்கனவே ஊழியம் செஞ்சது கிடையாது. அந்த ஜனங்களுக்கு யாருக்குமே அவர் யாருன்னே தெரியாது. அப்போ அந்த நேரத்தில் அவர் ரோட்ல எழும்பி நடந்து போறார். யாருக்குமே அவர் யாருன்னே தெரியல. ஃப்ரீயா நடக்கிறாரு, வராரு, யாருமே அவர் டிஎல் மோடின்னு தெரியல. அந்த நாட்களில் அவர் மிக பிரசித்தி பெற்றவர். ஆனா அந்த தீவில் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் யாருன்னே தெரியும், அறிமுகம் கிடையாது. நல்லா ஃப்ரீயா நடமாடுகிறார், போறார், வராரு, எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே சரி ஏதாவது ஒரு சர்ச்சில் போய் உட்கார்ந்து ஆராதிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நடந்து போறார். ஒரு சின்ன ஒரு ஆலயம் காணப்படுகிறது. சரி இந்த கூட்டத்தில் போய் உட்கார்ந்து அட்டன் பண்ணிட்டு வரலாம் என்று சொல்லி அவர் பின்னால போய் உட்கார்ந்துட்டார். ஆராதனை ஆரம்பிக்கிற நேரத்தில் பின்னால போய் கூட்டத்தோடு கூட்டம் போய் உட்கார்ந்துட்டார். என்னைக்குமே போதகருக்கு ஒரு நபர் புதுசாக வந்த கூட கிளீனா தெரியும். அப்ப அந்த போதகர் சபையை நடத்துறதுக்கு, ஆராதனை நடத்துறதுக்கு வந்தார். வந்தோடனே ஒரு புது நபர் அங்கே உட்கார்ந்து இருக்கிறது அவருக்கு படிச்சுன்னு தெரியுது. யார் இந்த நபர், புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாரே. ஆனால் இந்த நபரை பார்க்கும்போது இவருக்கு இந்த முகம் எங்கேயோ பார்த்த மாதிரி அவருக்கு ஒரு மைண்ட்ல பிளாஷ் ஆகுது. அவர் ஆராதனை நடத்துறாரு, கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. அந்த யார் அந்த புதுசா ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, யார் அது புதுசா உட்கார்ந்துட்டு இருக்கிறார், இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது என்று சொல்லி அவர் உள்ளத்துல தோணுது. அப்ப யோசிக்கும் பொழுது இந்த முகத்தை எங்கேயோ போட்டோல பார்த்துருக்கிறோம். அவருக்கு டவுட், டிஎல் மூடி மாதிரில இருக்குது இந்த முகத்தை பார்த்தா. ஆனா அவரு எவ்வளவு பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற மனுஷன், அவர் நம்ம சர்ச்சில் வந்து அந்த இங்கே வந்து பின்னால போய் உட்காருவாரா? நம்ம இந்த தீவில் இந்த சின்ன இடத்துல இந்த இடத்துல வந்து இந்த பின்னால வந்து உட்காருவாரா? அது அவருக்கு டவுட். ஆனால் அவருடைய மைண்ட்ல நடத்தவே முடியல. திருப்பி திருப்பி மைண்ட்ல அதே ஓடுது. யார் யாருக்கும் அது அவரால் அதுக்கு மேல பொறுத்திருக்க முடியல. நடத்திட்டே இருந்தவர் அதை அப்படியே விட்டுட்டு நேரக்கு பின்னால போனார். உட்கார்ந்துட்டு இருக்கிற டிஎல் மோடியை பார்த்து கேட்டாரு, நீங்க டிஎல் மோடியா அப்படின்னு கேட்டாரு. டிஎல் மோடிக்கு ஷாக்கா போச்சு. அது நம்மள யாருமே தெரியாதுன்னு நினைச்சு பின்னால வந்து அப்படி உட்கார்ந்தோம். கடைசியில் இந்த மனுஷன் நம்ம டிஎல் மோடியானே நேரம் கேட்டுட்டாரு. அப்போ இனி வந்து பொய் சொல்ல முடியாது, நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, நான் டிஎல் மோடி இல்லைன்னு பொய் சொல்ல முடியாது. அப்ப வழி இல்லாம டிஎல் மோடி தான் நானு.
இங்க வந்திருக்கிற ஓய்வு எடுக்கிறதுக்கான வந்திருக்கிறேன் சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திட்டார். உடனே அவருக்கு தாங்க முடியல அந்த போதகருக்கு சந்தோஷம். ஐயோ, நம்ம சர்ச்சுக்கு டிஎல் முடி வந்திருக்கிறாரு. அவர் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு கொண்டு வந்து ஃப்ரெண்ட்ல உட்கார வச்சிட்டாரு. ஐயா, நீங்க வாங்க, உங்களை எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கிற, உங்களை நேர்ல பார்த்தது எவ்வளவு பெரிய விஷயம், அது எங்க சர்ச்சுக்கு நீங்க வந்திருக்கிறீங்களே. அவர் அப்படியே கூட்டிக் கொண்டு முன்னால உட்கார வச்சிட்டாரு. அந்த போதகருக்கு தாங்க முடியல சந்தோஷம், டிஎல் முடி வந்துட்டாரு. இங்க அன்னைக்கு அவருக்கு தாங்க முடியல, வர்ஷிப் நடத்துறாரு. நடத்தி முடிச்சுட்டு அவருடைய அனுமதியை கேட்கல, டிஎல் முடி அனுமதியை கேட்கல. இன்றைக்கு ஆராதனையில டிஎல் முடி செய்தி அளிப்பாருன்ட்டார். டிஎல் முடி அதுக்கு ப்ரிப்பேர்டாவே வரல, அவர் மெசேஜ் எடுக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷனோட அவருக்கு வரல. ஏதோ வந்து அப்படியே உட்கார்ந்து பின்னால் அட்டன் பண்ணிட்டு போறதுக்கு வந்தவருக்கு திடீர்னு இப்படி சொன்னவொன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. அவருக்கு கையை ஓடல, கால ஓடல, என்னதான் பெரிய பிரசங்கியாராக இருந்தாலும் சரி, மைண்ட் ப்ரிப்பேர்டா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ அவருக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி, எழுத நின்னார். ஆனா ஏற்கனவே எக்கச்சக்கமா பிரசங்கம் பண்ணிருப்போம், அதெல்லாம் எக்கச்சக்கமா மைண்ட்ல இருக்கும், எந்த நேரத்துல பிரசங்கம் பண்ண முடியும். எழுந்தார், அவருக்கு பழக்கமான ஒரு பிரசங்கத்தை எடுத்து பேசிட்டார். ஆனா ஒண்ணுமே பெருசா ஒண்ணு நடக்கல. அவர் பல இடத்துல அவர் ஊழியத்தில் போகும்பொழுது அவருடைய மூலமாய் நடந்த எழுப்புதல்கள் மூலமாக ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. ஆனா இந்த சபையில அவர் பேசினதுல பெரிய இம்பாக்ட் ஒன்னு நடக்கல. ஜனங்க ஒரு மெசேஜ் ஒன்னு கேட்டாங்க, அவ்வளவுதான். ஆராதனை முடிஞ்சது. அந்த போதகருக்கு தாங்க முடியல. சொன்ன, ஐயா, இன்னைக்கு சாயங்காலமும் ஒரு சர்வீஸ் வைக்கலாம், அதுல நீங்களே, நீங்க இங்க இருக்கிறீங்க, உங்களை நாங்க ஃபுல்லா யூஸ் பண்ணணும். அதுல சாயங்காலமும் நீங்க வந்து மெசேஜ் கொடுக்கணும். அதுல இன்னைக்கு சாயங்காலமும் சர்வீஸ் நான் உங்களுக்காக வைக்க போறேன், நீங்க கண்டிப்பா சாயங்காலம் வந்து மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்லி அவர் வற்புறுத்தினார். டிஎல் முடிக்க வேற வழியே இல்ல, சரி கலந்துக்குவோம் சொல்லி வேற வழி இல்லாம சரின்னு சம்மதிச்சார். அந்த மதியானம் போய் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு திருப்பி ஒரு சின்ன ஒரு ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி ஒரு வசனத்தில் எடுத்து பார்த்து ரெடி பண்ணிட்டு சாயங்கால ஆராதனைக்கு வராரு. சாயங்கால ஆராதனையில கூட்டம் அப்படியே நிரம்பி இருக்கிறது. அந்த செய்தி ஜனங்கள்லாம் போய் சொல்லி ஏராளமான ஜனங்க வந்துட்டாங்க. ஃபுல்லா கூட்டம் நிரம்பி இருக்குது. அவர் எழுந்து, ஆனா அவருக்கும் பெருசா ஜெபம் பண்ணிட்டு வரதுக்கும் டைம் இல்லை அந்த டைம்ல மதியானத்துல. ஆனால் பிரசங்கிக்க ஆரம்பிச்ச உடனே தேவ வல்லமை அலை அலையாய் இறங்கி வந்தது. தேவ வல்லமை இறங்கி வந்து ஜனங்கள் ஏராளமா வந்து அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. கதறி கதறி அழுதாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு பெரிய அசைவு அந்த சபையில, அந்த சாயங்கால ஆராதனை நடந்துச்சு. காலையில ஒண்ணுமே நடக்கல, சாயங்காலம் பலத்த காணி நடந்துச்சு. அவருக்கே நம்ப முடியல, நம்ம ஒண்ணு பெருசா பிரிப்பேர் பண்ணலையே, ஆனா எப்படி இது நடந்துச்சு? கூட்டம் முடிஞ்சோன்னு அநேகர் ஜபத்துக்கு வந்தாங்க. ஒரு வாலிப பெண் ஒருத்தியும் ஜபிக்க வருகிறான். வந்துட்டு அவ சொன்னா, ஐயா, நீங்க ஒரு காரியத்தை மறுக்காம செய்யணும். என் வீட்டுக்கு, நான் ஒரு ஏழை பெண்ணு தான், ஆனா என் வீட்டுக்கு நீங்க கண்டிப்பா வரணும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். என்ன விஷயம்? அவர் கேட்டபொழுது அவர் சொன்னார், எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறார், மூத்த சகோதரி. அவளுக்கு ரெண்டு காலும் முடம், நடக்க முடியாது, உட்கார்ந்த நிலைமையில தான் இருக்கணும். ஆனால் அவளுக்கு வந்து உங்களை பத்தி அவ கேள்விப்பட்டிருக்கிறார், அதனால இன்னைக்கு நான் காலை அவளுக்கு வந்து ஆராதனைக்கு வர முடியாது. நான் இன்னைக்கு காலை ஆராதனைக்கு இங்க வந்து அட்டன் பண்ணிட்டேன். அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் சொன்னேன், நம்ம சர்ச்சில் டிஎல் மோடி காலையில் வந்து பேசினார்னு சொன்னேன், சாயங்காலமும் பேச போறான்னு சொன்னேன். அப்ப அவ சொன்னான், சாயங்காலம் அவர் சர்வீஸ் முடிச்ச உடனே அவரை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா, அவரை நான் பார்க்கணும் என்று சொல்லி அவ ஆசையா கேட்டா. அவளால இங்க சர்ச்சுக்கு வந்து உங்களை பார்க்க முடியாது, அதனால நீங்க வீட்டுக்கு வந்து அவளை பார்க்கணும், உங்களை பார்க்கணும், ரொம்ப ஆசையா இருக்கிறா. அதனால நீங்க வீட்டுக்கு தயவு செய்து வந்து ரெண்டு காலும் உடமாயிருக்கிற என்னுடைய சகோதரியை நீங்க பாக்குறதுக்கு நீங்க வரணும் என்று சொல்லி வற்புறுத்தி கேட்கிறார். சரின்னு டிஎல் முடியும் புறப்பட்டு அந்த வீட்டுக்கு, அந்த பெண்ணோடு சேர்ந்து அந்த வீட்டுக்கு போறார். போய் பார்க்கும் பொழுது ஒரு சின்ன குடிசை, சரியான தரகுடை இல்லை, ரொம்ப சாதாரணமான ஒரு ஓட்டையாய் காணப்படுகிற ஒரு சின்ன குடிசை. அந்த இடத்துல உள்ளே நுழைகிறார். அந்த ஒரு விளக்கு தான் எரிஞ்சிட்டு இருக்குது, எந்த வசதியும் இல்லை. உள்ளே ஆன அவர் நுழையும் பொழுதே அந்த இடத்துல தேவ பிரசன்னம் வல்லமையாய் இருந்தது. அந்த சின்ன குடிசையில் ஒரு வல்லமையான தேவ சமூகம் அபிஷேகம் நிறைந்து இருந்துச்சு. அவர் உள்ள நுழையும் பொழுதே அந்த அபிஷேகத்தை உணர முடிஞ்சது. அப்படி ஒரு அபிஷேகம் அந்த இடத்துல. அவர் உள்ள நுழைஞ்சு பார்க்கிறாரு, அந்த இடத்துல ஒரு கோணி சாக்கை விரித்து அதுல அந்த ரெண்டு காலம் உடமான அந்த வாலிப பெண் கண்களிலே கண்ணீர் தாரை தாரையாய் வழிந்து கொண்டிருக்க அவள் ஜெபிச்சுட்டே இருக்கிற, ஆண்டவரே டிஎல் மொழியை பயன்படுத்தும், டிஎல் முடியை பயன்படுத்தும், டிஎல் முடியை பயன்படுத்தும். அழுது ஜெபிச்சுட்டே இருக்கிறார். அப்பதான் அவர் உணர்ந்தார், இன்னைக்கு காலையில் செய்யப்படாத கர்த்தருடைய பலத்த காரியம் இன்னைக்கு இந்த மாலை ஆராதனையில் நடந்ததற்கு காரணம் இதுதான். அப்ப அந்த பெண்ணை பார்த்து பேசும்போது அவர் சொல்றார், ஐயா உங்களை குறிச்சு நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா உங்களை எப்படியாவது இந்த தேசத்துக்கு நீங்க வரணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா உங்களை கூப்பிட்டு கூட்ட நடத்தக்கூடிய அளவுக்கு எங்கள் தேசத்துல சபைகள் கிடையாது. ஆனாலும் நான் கர்த்தரிடத்துல ரொம்ப போராடி ஜெபிச்ச ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு டிஎல் முடியை கூட்டிட்டு வரணும் நான் ரொம்ப காலம் நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு காலையில இங்க சர்ச்சுக்கு நீங்க வந்தீங்க, மெசேஜ் கொடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. சாயங்காலமா நீங்க மெசேஜ் கொடுக்க போறீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே நான் தீர்மானம் பண்ணேன், எனக்கு இன்னைக்கு மதியான சாப்பாடு வேண்டாம், சாயங்காலம் அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் நான் தேவ சமூகத்தில் நான் ஜெபத்தில் இருந்து அவரை பரிசுத்தாவியானவருடைய வல்லமையினால் அவரை நிறைத்து கர்த்தர் பயன்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்க போறேன் என்று சொல்லி இன்னைக்கு மதியானம் என் சகோதரி சொன்னதிலிருந்து இதுவரைக்கும் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன், ஆண்டவர் உங்களை நல்லா இன்னைக்கு சாயங்காலம் பயன்படுத்தினாரான்னு கேட்டா. அப்பதான் அவர் புரிஞ்சது, மாலை ஆராதனையில் காணப்பட்ட அந்த அபிஷேகத்திற்கு காரணம், அந்த வல்லமைக்கு காரணம் ஒரு முடமான, ரெண்டு கால முடமான ஒரு பெண்ணுடைய ஜெபம். இன்னைக்கு சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வர்றது ஒரு ஆழமான ஒரு ஜெப அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறார். அந்த ஜெபத்தின் மூலமாக ஒரு வல்லமையான அபிஷேகத்தை கொடுக்கிறார். அந்த அபிஷேகம் தான் ஜனங்களை அசைக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லாத வாழ்க்கை, காரணம் என்ன தெரியுமா? அபிஷேகம் இல்லை. அபிஷேகத்தை நீங்கள் பெறணும். அந்த அபிஷேகத்தை பெற்று ஆவியானவரால் நிறைந்து நீங்கள் நேரத்தை ஒதுக்கணும், ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்கணும். ஆண்டவருக்கு நீங்க நேரத்தை ஒதுக்காமல் உங்கள் மேல் அபிஷேகம் அதிகமாகாது. ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்கணும், தேவ சமூகத்தில் உட்காரணும், நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்க 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 ஆண்டவருடைய அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் வரும். அந்த அபிஷேகம் தான் ஜனங்களை கர்த்தருக்கு நேராக மனந்திரும்ப செய்யும். அந்த அபிஷேகம் தான் கொடுக்கப்படுகிற வார்த்தையிலே தேவநாமம் மகிமைப்பட வைக்கும். அதனால் இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அபிஷேகம் திரள் கூட்ட ஜனங்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்கு. நீங்கள் அபிஷேகம் பெற்று நீங்கள் மற்ற ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். உங்களுடைய ஜெபம் எல்லாரையும் பயன்படுத்தும். உங்களுடைய ஆழமான ஜெபம் கர்த்தர் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தி முழு தேசத்தையும் கர்த்தர் சந்திக்க வைப்பார். நம்ம முழு தேசத்துக்குள்ள நம்ம போக முடியாது, ஆனா நீங்க இங்க இருந்துட்டு காஷ்மீரில் நடக்கிற ஒரு ஊழியத்துக்காக ஜெபிக்கலாம், இங்க இருந்துட்டு குஜராத்தில் நடக்கிற ஒரு ஊழியத்துக்காக ஜெபிக்கலாம், இங்க இருந்துட்டு நீங்க ஹரியானாவுக்காக ஜெபிக்கலாம். அந்த ஜெபம் அந்த இடத்துல கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய வைக்கும். அந்த அபிஷேகம் அந்த இடத்திலே ஊழியர்களை பயன்படுத்தும். அதுக்கு காரணம் நம்ம வாழ்க்கையில பெறுகிற அபிஷேகம் தான் அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஜெபத்திற்குள் நம்மை நடத்தும். அந்த ஜெபம் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே முழு தேசத்திற்கு நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றும். ஆகினால் இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் அபிஷேகத்தினால் நிறைந்து ஒரு ஆழமான ஜப அனுபவம், அந்த ஜபத்தின் மூலமாய் தேசத்தையே நம்மால் சந்திக்க முடியும். அதுக்கு தான் அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். மூன்றாவது ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாம்.
நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார்
மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் அந்த அபிஷேகத்தின் மூலமாக நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இந்த வசனம் ரொம்ப ஒரு ஆழமான வசனம். பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தாவியினால் நிறைச்சிருந்தாராம். இந்த அபிஷேகத்தோடு கூட அடுத்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால். இல்ல, அபிஷேகத்தை பிதாவாகிய தேவன் கொடுக்கிறாரு. கொடுத்தது மட்டுமல்ல, அந்த அபிஷேகத்தோடு கூட பிதாவாகிய தேவன் கூடவே இருக்கிறார்.
நீங்கள் பெறுகிற அபிஷேகம் தான் உங்கள் பிதாவாகிய தேவரை உங்களோட இருக்க பண்ணும். ஏன் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையை கொடுக்கப்படுகிற அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் தெய்வீக சுபாவங்களை உருவாக்கும். உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் உங்களை மாற்றும். அங்கதான் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:29 வாசிங்க, அதனுடைய விளக்கம் உங்களுக்கு புரியும். யோவான் 8:29
என்னை அனுப்பினவர்,
என்னை அனுப்பினவர்
என்னுடனே கூட இருக்கிறார்,
என்னுடனே கூட இருக்கிறார்,
பிதாவுக்கு பிரியமானவைகளை,
பிதாவுக்கு பிரியமானவைகளை
நான் எப்பொழுதும் செய்கிறபடி,
நான் எப்பொழுதும் செய்கிறபடியால்
அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை,
அவர் என்னை தனியே இருக்க விடவில்லைனார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தாவியினால் நிரப்பினார். அந்த அபிஷேகத்தின் மூலமாக அவருக்குள் பிதாவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வந்துச்சு. பிதாவுக்கு பிரியமான வாழ்க்கை வந்ததுனாலே பிதாவாகிய தேவன் கூடவே இருந்தார். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். ஏன்? பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறேன். அவர் பிதா கூடவே இருந்ததினாலும், ஆவியானவர் அவரோடு கூட நிறைஞ்சிருந்ததினாலும் அவர் நன்மை செய்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட எல்லாரையும் விடுதலையாக்கினார். இந்த அபிஷேகத்தில் நடக்கிற விஷயம் பாருங்க, அபிஷேகம் உங்களுக்கு தெய்வீக சுபாவத்தை உருவாக்கும். அந்த தெய்வீக சுபாவம் பிதாவாகிய தேவனை உங்களோடு கூட இருக்க செய்யும். அந்த திரித்துவம் பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடு குமாரனோடு பரிசுத்தாவியானவர் வருகிறார், பிதாவும் கூட இருக்கிறார். அந்த காரியம் தான் அவரை எல்லா ஜனங்களுக்கும் விடுதலை கொடுக்கக்கூடியவராக அவரை பயன்பட வைச்சது. திரித்துவ தேவன் நம்மோடு வாசம் பண்ணுவதற்கு ஒரே காரியம், ஆவியிலே நிறைஞ்சிருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் ஆவியிலே நிறைஞ்சு வாழ்றீங்களோ உங்கள் சுபாவங்கள் தெய்வீக சுபாவங்களாய் மாறும். பிதாவுக்கு பிரியமானது ஆட்டோமேட்டிக்கா செய்வீங்க. அதுதான் உங்களோடு கூட பிதா இருக்கும்படி செய்யும். பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியானவருமாகிய திரித்துவ தேவன் நம்மோடு இருக்கும் பொழுதுதான் ஜனங்களுக்கு நம்ம நன்மை செய்ய முடியும், விடுதலை கொடுக்க முடியும். கட்டப்பட்ட ஜனங்கள் ஏராளம் இருக்கிற நம்முடைய தேசத்தில் நிச்சயமாய் மூன்றாவது நாம் விடுதலை கொடுக்கணும். ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கணும். நம்முடைய ஜெபத்தின் மூலமாக எத்தனையோ ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கணும். ஒரு நாள் என் உள்ளத்தில் நான் ரொம்ப பாரப்பட்டேன். என் உள்ளத்தில், அதாவது இந்த டிவியில் நம்ம பார்க்கிறோம், இந்த காசி போன்ற இடத்துல எல்லாம் சாமியார்கள் இருக்கிறாங்க. ஒரு நாள் உள்ளத்தில் ரொம்ப வேதனையோடு நான் ஜெபிச்சேன். ஐயோ, இந்த ஜனங்கள் அவங்களுடைய டோட்டலி அவங்க வந்து கட்டப்பட்ட நிலைமை இருக்கிறாங்க. 100% அவங்க விசுவாசன் ஆதிக்கத்தில் இருக்கிறாங்க. மிருகத்தை போல இருக்கிறாங்க. மனுஷனுடைய சரீரத்தை டெட் பாடி எடுத்து சாப்பிடுறாங்க. மிருகத்தை போல இருக்கிறாங்க. ஒரு நாள் நான் ஒரு வீடியோ எல்லாம் எனக்கு வந்துச்சு. பார்க்கும்போது ஒரு டெட் பாடி அந்த கங்கை நதியில் மிதந்துட்டு போகுது. அதை அப்படியே போய் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து வெட்டி, கையை வெட்டுறாங்க, வெட்டி அதை எடுத்து அப்படி கடிச்சு சாப்பிடுறாங்க. மிருகத்தை விட மோசமா இருக்கிறாங்க. அந்த சடங்களை நினைக்கும் பொழுது என் உள்ளத்தில் எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. கஞ்சா பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறாங்க, மிருகத்தை போல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஜனங்களை யாராவது ரீச் பண்ண முடியுமா? போய் இயேசுதான் தெய்வம் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அவ்வளவு பொசஸ்ட். இப்ப நம்ம கிட்ட எத்தனையோ பேர் வராங்க, பிசாசு பிடிச்சு சபைக்கு வராங்க, தலையில கை வச்சு ஜெபிக்கிறேன், கர்த்தர் விடுதலை கொடுக்கிறாரு. இது நடக்குது. இது நம்ம கண்ணு முன்னால கர்த்தர் பிசாசுல இருந்து ஜனங்களை விடுதலை கொடுக்கிறார். ஆனா அவன் தலையில போய் கை வச்சு ஜெபிக்கிறதுக்கு நமக்கு முடியுமா? முடியாது. அவன்கிட்ட போய் அவன் தலையில கை வச்சு ஜெபிச்சு அவனுக்கு கொடுக்கிற பிசாசு துரத்த முடியுமா? முடியாது. அதுக்கு வாய்ப்பு அமையாது. அவன் வந்து நம்மகிட்ட தலை காட்டி நிக்க மாட்டான். நமக்கு முன்னாலும் வந்து எனக்காக ஜெபிங்க நிக்க மாட்டான். அவன் அதுல டோட்டலி பொசஸ்டவ். அதுக்காக ஒரு நாள் ஜெபிக்கும் உள்ளத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தினார். நீ அங்க வந்து அவன் தலையில கை வைக்கணும் அவசியம் இல்லை. இந்த இடத்தில் இருக்கிற இடத்திலிருந்து அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படும்படி ஜெபித்தால் நான் அவிழ்ப்பேனார். எனக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை ஒரு நாள் தெளிவுபடுத்தினார். நீ அதுக்காக வேதனைப்பட வேண்டாம். அங்க வந்து அவன் தலையில கை வைக்க முடியலன்னு நீ யோசிக்க வேண்டாம். நீ இருக்கிற இடத்தில், நீ தேவ சமூகத்தில் இருந்து நீ அந்த ஜனங்கள் விடுதலைக்காய் ஜெபிப்பியானால் நான் விடுதலை செய்வேன். ஆண்டவர் அதை எனக்கு பேசினார். அப்போ உணர்ந்தனான், நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட நபரையும் விடுதலையாக்கும்.
கட்டுகள் அவிழ்க்கப்படும். அதனால இன்றைக்கு சொல்றேன், நம்முடைய தேசம் இருண்ட தேசம், பிசாசினாலும் அதனால் நிறைக்கப்பட்ட மனுஷர்களாலும் நிறைந்திருக்கிற தேசம். அந்த ஜனங்களுக்கெல்லாம் நம்முடைய ஜெபம் தேவை. பாரத்தோடு ஆவியிலே நிறைந்த நம்ம ஜெபிக்கிற ஜெபம் தான் உலகத்தின் எந்த கோடியில், தேசத்தின் எந்த கோடியில் இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கும். அதற்கு அபிஷேகம் தேவை. கண்டிப்பாக கர்த்தர் அதை செய்வார். இயேசு கிறிஸ்துவோடு பிதாவாகி தேவர் இருந்தார், பரிசுத்த ஆவியானவரால் அவர் நிரப்பப்பட்டிருந்தார். அதனாலதான் எந்த மனுஷனையும் அவரால் விடுதலை செய்ய முடிச்சது. இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்கும் தலையில கை வச்சு ஜெபிச்சே இருக்கல தெரியுமா? கானானிய ஸ்திரீ வரா, என் மகள் பிசாசனால் கொடிய வேதனைப்படுகிறாள், போ உன் மகள் விடுதலையா இருக்கிற போன்ட்டாரு. சொன்ன அங்க இருந்த பிசாசு ஓடி போச்சு. எல்லா இடத்துலயும் போய் தலையில கை வச்சுட்டு இருக்கல, இருக்கிற இடத்துல இருந்து அவர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அங்க விடுதலையாச்சு. அதை கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் செய்ய போறார், கண்டிப்பா செய்ய போறோம். இருக்கிற இடத்துல இருந்து கட்டளை கொடுக்க கட்டுகள் அவிழ்க்கப்பட போகிறது. அதற்கு தேவை அபிஷேகம், அதற்கு தேவை அபிஷேகம். தெய்வ பிள்ளைகள் இந்த நாட்களில் அபிஷேகத்தை பெறுங்க, ஆவியிலே நிறைஞ்சு வாழ ஆரம்பிங்க. நிச்சயமா சொல்ற தேசத்தை, நம்மால் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்ட தேசத்தின் எல்லா கோடிகளிலும் தேவ நாமத்தை நம்மளால் மகிமைப்படுத்த முடியும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அன்றைக்கு எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் எலிசாவின் வந்தது. அவன் எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி யோர்தானை அடிக்க அது பிளந்தது. அதை கண்ட தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை பணிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் இரட்டத்தனையாய் கிடைத்த பொழுதே அந்த காரியம் என்றார். கிறிஸ்துவின் மேல் இருந்த அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகத்தை தான் இயேசு கிறிஸ்து சபைக்கு கொடுக்கிறார். ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியின் வழியாய் அவனுடைய அங்கியை நனைத்ததான அந்த தைலம், அங்கே ஆசீர்வாதமும் ஜீவனும் உண்டாயிருக்கும். அபிஷேகம் எங்கே இருக்கிறதோ ஜீவன் அங்கே உண்டு. மரித்தவர்கள், மரித்த ஆத்துமாக்கள் ஜீவன் அடைவார்கள். இந்த கடைசி நாட்களில் ஆவியிலே நிறைந்து வாழ்ந்து ஆண்டவருக்காக நாம் காரியங்களை செய்யணும். இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அபிஷேகம் பண்ணின பின்புதான் அவரை சோதனைக்கு நடுவிலே கழைத்து சென்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளிலும் பிசாசு நம்மை சோதிக்க நினைக்கிறான். அது எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னா ஆவியிலே நிறைந்து வாழுகிற வாழ்க்கை நமக்கு அவசியம். இரண்டாவது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். அதிலே ஒரு அபிஷேகம் இருக்கணும். அப்பதான் தரித்திரர்கள், கர்த்தரை அறியாதிருக்கிற ஜனங்கள் கர்த்தரை அறிவார்கள். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். அங்கே ஒரு அபிஷேகம் இருக்கணும். அப்பதான் ஜனங்கள் திரளாய் கர்த்தருக்குள் ஓடி வருவார்கள். மூன்றாவது, நம்முடைய தேசம் பிசாசினாலும் பாவத்தினாலும் கட்டப்பட்ட ஜனங்களால் நிறைந்திருக்கிற ஒரு தேசம் இது. எல்லார்கிட்டையும் நம்ம போய் நின்று ஜெபிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அந்த அளவுக்கு பிசாசில் அவர் நிறைந்திருக்கிற ஜனங்களால் நிறைந்திருக்கிற ஒரு தேசம். ஆனால் நாம் ஒரு இடத்திலிருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் எங்கோ இருக்கிறவர்களை கூட விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கானானிய ஸ்திரீயின் இடத்தில் சொன்னார், நீ போகலாம், உன் மகள் விடுதலையானால் சொன்னார், சொஸ்தமாக்கப்பட்டாள். அந்த நிமிஷமே அவளை விட்டு பிசாசு அவளை விட்டு விலகி போயிற்று. ஒரு வார்த்தை. நாம் இருக்கிற இடத்தில் ஜெபிக்கும் பொழுது தேசத்தின் பல கோடிகளில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் விடுதலை கொடுப்பார், ஆண்டவர் செய்வார். கர்த்தரது கடைசி நாட்களில் அது செய்ய போகிறார். அதற்கு தேவை கிறிஸ்துவின் மேலிருந்து அபிஷேகம் நமக்குள்ளும் நிரம்பி இருக்க வேண்டும். அதற்கு ஒரு அர்ப்பணிப்பு தேவை. அதற்கு தேவ சமூகத்தின் நேரத்தை செலவிட வேண்டும், கிரயம் செலுத்த வேண்டும். தேவ பிள்ளையே, உங்களுக்காக மாத்திர வாழ்ந்து முடிச்சிடாதே. உங்களை குறித்த ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்துக்கு உங்களை அர்ப்பணிங்க, அந்த திட்டத்துக்கு உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அந்த திட்டத்தில் கூட நடத்துவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர் இந்த நாடிலும் கூட எங்கள் இயேசு ராஜாவின் மேலிருந்த அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுத்து இந்த நாட்களிலே ஜனங்கள் உம்மை பணிந்து கொள்ளபடி செய்ய கர்த்தரங்களை பயன்படுத்துவதற்காக சோத்திரப்பா. ஒவ்வொருவருக்கும் அபிஷேகத்தை குறித்து ஒரு ஆழமான தாகத்தை கொடுங்க. ஆவியிலே நிறைந்து வாழுகிற வாழ்க்கையை கொடுங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய சித்தத்தை செய்ய ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க அப்பா. காத்துக்கொள்ளுங்க ராஜா, வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும்